அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குவது முரளிதரன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் இலங்கையின் புதிய அரசியல் யாப்பில் வடக்கு கிழக்கு பிராந்திய நாடாளுமன்றத்தை உருவாக்க வேண்டுமென வடமாகாண சபை தன் முன்மொழிவு வரைவில் கூறியிருப்பது குறித்த செய்திகள்,
வடகிழக்கு மாநில பாராளுமன்றம், வடகிழக்கு முஸ்லீம் பிராந்திய சபை, அதேபோல் மலையக தமிழ் பிராந்திய சபை ஆகியவற்றுக்கு தமது சொந்த அலுவல்களை மேற்கொள்வது,
இலங்கையின் தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நிர்வாகம் மாற்றப்படும் என அறிவிக்கப்பட்டிருப்பது குறித்த தகவல்கள், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பது குறித்த செய்தி,
நாங்கள் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் போட்டியிடுகின்றோம், ஒரு மாவட்டத்தை தவிர முழு திருப்தியோடு நாங்கள் செல்வோம்
உள்ளிட்ட செய்திகள் இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
கடந்த மாதம் பிரசல்ஸ் விமான நிலையத்தில் இடம்பெற்ற தாக்குதலின் முக்கிய சந்தேக நபரை தேடி வரும் நிலையில் சிசிடிவியில் பதிவாகியுள்ள தொப்பி அணிந்துள்ள அந்த நபரை கண்டுபிடிப்பதற்கு உதவுமாறு பெல்ஜியத்தில் உள்ள அரச வழக்கறிஞர்கள் மக்களிடம் புதிதாக கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர்.
The Federal Prosecutor's Office and investigating judges specialized in
அந்த நபர் விமான நிலையத்திலிருந்து நகர மண்டபத்தை நோக்கி பல வழிகளை கடந்து செல்வதை காண்பிக்கும் புதிய வீடியோ ஒன்றை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர்.
ஈராக்கிய நகரமான ஃபல்லூஜாவில் சிக்கியுள்ள மக்கள் உணவின்றி பட்டினியில் வாடுவதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்ற மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது. தற்போது இஸ்லாமிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த நகரத்தை மீட்க முயன்று வரும் அரசு அந்த பகுதிக்கு உணவுப் பொருட்கள் செல்வதை நிறுத்தியுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் உணவு ஏதும் இல்லாமல் மக்கள் புற்களில் சாறு வைத்து குடிப்பதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது.
வங்கதேசத்தில் இணையத்தில் மதச்சார்பற்ற கருத்துக்களை எழுதி வந்த செயற்பாட்டாளர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் தலைநகர் டாக்காவில் ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தியுள்ளனர். வங்கதேசத்தில் இணையத்தில் மதச்சார்பற்ற கருத்துக்களை வெளியிட்ட அந்த நாட்டு சட்ட மாணவர் ஒருவர் தலைநகர் டாக்காவில் கொல்லப்பட்டுள்ளார். புதன்கிழமை மாலை போக்குவரத்து சந்தியொன்றில் நஜ்முதீன் சமான் கத்தியால் குத்தப்பட்டு பின்னர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸ் நகருக்கு கிழக்கே இந்த வார தொடக்கத்தில் நடைபெற்ற தாக்குதலின் போது நூற்றுக்கணக்கானவர்கள் இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் குழுவை சார்ந்த தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஒரு சிமெண்ட் ஆலையில் வேலை செய்து வந்த ஊழியர்கள் ஜுமேர் என்ற நகரத்தின் புறநகர் பகுதியில் அவர்கள் தங்கியிருந்த விடுதியிலிருந்து சிறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த திங்களன்று நடந்த இந்த தாக்குதலுக்கு பிறகு 250 ஊழியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று அந்த சிமெண்ட் ஆலையின் நிர்வாகி கூறியுள்ளார்.
மியான்மரில் எதிர்வரும் சில வாரங்களில் அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க உள்ளதாக ஆன் சான் சூச்சியின் புதிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி 500 பேரை விடுதலை செய்ய மியான்மர் புதிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தண்டனை வழங்கப்பட்டுள்ள செயற்பாட்டாளர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட உள்ளதுடன் விசாரணைகளுக்காக காத்திருக்கும் மேயனியோர் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகளும் மீளப் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளன.
கிரேக்க நாட்டின் மிகப்பெரிய துறைமுகமான பிரேயஸின் வெளியே முகாமிட்டிருக்கும் ஆயிரக்கணக்கான குடியேறிகள் அடுத்த 2 வாரங்களுக்குள் ஒழுங்குபடுத்தப்பட்ட முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்று கிரேக்க அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஆர்த்தடாக்ஸ் ஈஸ்டர் பண்டிகையை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்ற நிலையில் அதற்கு சற்று முன்பாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை செய்திகள். இலங்கையில் புதிதாக உருவாக்கப்பட்டு வரும் அரசியல் யாப்பில் வடக்கு கிழக்கு இணைந்த பிராந்திய நாடாளுமன்றம் உருவாக்கப்பட வேண்டுமென வடமாகாண சபை தன் முன்மொழிவு வரைவில் கூறியிருக்கிறது. இது தொடர்பான செய்திக்குறிப்புடன் செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் புதிதாக கொண்டு வரப்படவுள்ள அரசியலமைப்பில் வடக்கு கிழக்கு இணைந்த பிராந்திய நாடாளுமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்று வடமாகாண சபை தனது முன்மொழிவு வரைவில் தெரிவித்திருக்கின்றது. முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களின் தலைமையில் 19 பேர் கொண்ட குழு ஒன்றினால் தயாரிக்கப்பட்டு அதன் நகல் வடிவம் இன்று சபையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு இணைக்கப்படும் போது முஸ்லிம்களுக்கான தன்னாட்சி பிராந்திய சபையொன்று உருவாக்கப்படும் என்றும் இந்த வரைவு குறித்து விளக்கமளித்த விக்னேஸ்வரன் அவர்கள் கூறினார்.
தமிழ் பேசும் பிரதேசம் வடகிழக்கு மாநிலமானது மாநில பாராளுமன்றத்தை கொண்டிருக்கும். மலையக தமிழர்களுக்காக அதே போன்ற ஒழுங்குகள் சிங்கள மொழி ரீதியான மாநிலத்தினுள் மேற்கொள்ளப்படல் வேண்டும்.
சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆட்சி முறை ஒன்றை இலங்கையில் உருவாக்க வேண்டும் என்பது இந்த வரவின் முக்கிய அம்சமாகும்.
வடகிழக்கு மாநிலம் மற்றும் முஸ்லீம் தன்னாட்சி பிராந்தியம் மற்றும் மலையக தமிழ் தன்னாட்சி பிராந்தியம் பாதிக்கத்தக்கவாறு மத்திய கூட்டாட்சி சமஷ்டி பாராளுமன்றத்தால் இயற்றப்படும் சட்டங்கள் உரிய மாநிலத்தாலோ அல்லது தன்னாட்சி பிராந்தியங்களாலோ அங்கீகரிக்கப்படாத வரை நடைமுறைக்கு வரக்கூடாது. வடகிழக்கு மாநில பாராளுமன்றம், வடகிழக்கு முஸ்லீம் பிராந்திய சபை, அதேபோல் மலையக தமிழ் பிராந்திய சபை ஆகியவற்றுக்கு தமது சொந்த அலுவல்களை மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில் முழுமையாக அதிகாரங்கள் ஒப்படைக்கப்படல் வேண்டும். இப்பாராளுமன்றத்துக்கும் பிராந்திய சபைகளுக்கும் போதிய சுயாட்சியானது ஏற்பாடு செய்யப்படல் வேண்டும். சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் உள்ள கண்டோன் நாட்டு பிரிவு முறைமையானது அவசியமான மாற்றங்களுடன் இங்கு சுவீகாரம் செய்வதற்காக பரிசீலிக்கப்பட முடியும்
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள். அதேவேளை இந்த வரைவு இன்னும் விவாதிக்கப்பட்டு உரிய விடயங்களை சேர்த்ததன் பின்னர் வரும் 12ஆம் தேதி இறுதி செய்யப்படும் என்றார் வடமாகாண அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள்.
செய்தி அளித்தவர் மாணிக்க வாசகம். இலங்கை அரசுக்கு சொந்தமான ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தொடர்ந்து நஷ்டத்தில் இயங்குவதை அனுமதிக்க முடியாது என அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
இலங்கை தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை தொடர்ந்தும் நட்டத்துடன் நடத்தி செல்ல முடியாது என இலங்கை நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாபாபேவர்தன தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனியாருக்கு விற்கப்படாது, மாறாக அதன் நிர்வாகம் மாற்றியமைக்கப்படும் என தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாடு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார்.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கிட்டத்தட்ட 1 பில்லியன் ரூபாய் நஷ்டத்தில் இயங்குகிறது. 2009 மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அதன் நிர்வாகம் மாற்றி அமைக்கப்பட்டது. நிர்வாகம் மாற்றப்படுவதற்கு முன்னர் லாபம் ஈட்டியதுடன் வரியை கூட ஒழுங்காக செலுத்தியிருந்த நிறுவனம் தற்பொழுது நஷ்டத்தில் இயங்குகிறது என்றால் என்ன காரணம்? இது தொடர்பில் பிரதமரால் நியமிக்கப்பட்ட குழு ஒன்று நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. அவர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் நிர்வாகத்தை மாற்றி அமைக்கக்கூடும்.
முன்னர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவம் எமிரேட்ஸ் நிறுவனத்தினால் நிர்வகிக்கப்பட்டு வந்த காலத்தில் லாபத்துடன் இயங்கி வந்தது. முன்னர் இதேபோல் நட்டத்தில் இயங்கிய பெருந்தோட்ட துறையின் முகாமைத்துவத்தை மாற்றியமைத்த பின்னர் அந்த துறையும் தற்போது சிறப்பாக செயல்படுகிறது என தெரிவித்த அமைச்சர், இவ்வாறான நிறுவனங்கள் லாபம் ஈட்டினால் மாத்திரமே வீதியிலிறங்கி நன்மைகள் கேட்டு போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்களின் கோரிக்கைகளை அரசாங்கத்தால் நிறைவேற்ற முடியும் என்றார். மேலும் சில அரசாங்க திணைக்களங்களில் மறுசீரமைப்புகள் தேவை என தெரிவித்த நிதி ராஜாங்க அமைச்சர், இலங்கை போக்குவரத்து சபையில் வேலை செய்வோரில் 10,000 பேர் எதுவுமே செய்யாமல் சம்பளத்தை மாத்திரம் பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அந்த நிறுவன கட்டமைப்பில் கூட மாற்றங்கள் செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டார்.
பிரதீபன் புனிதசீலன் அளித்த செய்திக்குறிப்பு. சம்பூரில் இந்திய உதவியுடன் அமைக்கப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்திற்கு எதிராக போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் தற்போது ஆதிவாசிகளும் இந்த போராட்டத்தில் குதித்துள்ளனர். திரிகோணமலையிலிருந்து ரத்னலிங்கம்.
இலங்கையின் கிழக்கே திருகோணமலை மாவட்டத்தின் சம்பூர் பிரதேசத்தில் அனல் மின் நிலையம் ஒன்றினை அமைக்கும் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து கட்டை பரிச்சாணி அடுத்துள்ள சந்தோஷபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஆதிவாசிகளான ஆண்கள், பெண்கள் மற்றும் இளைஞர்களும் ஒன்றிணைந்து இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தினை மேற்கொண்டுள்ளனர். விறகு வெட்டுவது, தேன் சேகரிப்பது போன்ற தொழில்களை மேற்கொண்டு வறுமை கோட்டின் கீழ் வாழும் தங்கள் வனப்பகுதி அனல் மின் நிலையம் என்ற பெயரால் எடுக்கப்பட்டதன் விளைவாக தங்கள் வாழ்வாதாரம் மிக மோசமாக பாதிக்கப்படுவதுடன் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலமும் பாதிப்படைந்து வருவதாகவும் இவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தங்களது நிலை தொடர்பாக ஆதிவாசிகளான இவர்கள் கூறுகையில்,
பரம்பரையா எங்கட ஆதிவாசி தான், நாங்கள் இந்த தேன்பட்டி, விறகு பட்டி, கொல்லி வட்டி, தேனா விதைச்சி எல்லாம் செய்துதான் சோழ நகர் உருங்கள்லாம் செய்து நாங்கள் சாப்பிட்றோம். நாங்கள் உடனடியாக இதை நிறுத்தணும். நிறுத்தினா தான் எங்களுடைய வாழ்வாரம் முழுக்க நாங்கள் செய்ய கொள்ளப்படும். முக்கியமான பிரச்சனை இந்த அனல் மின் நிலையம் கட்டுறதை நிறுத்தணும். தான் இங்கே மக்கள் பாதிக்கப்படும். உடனடியாக இந்த காடு அழிக்கிறவங்களுக்கு நிப்பாட்டப்படணும். என்ன காடு அழிக்கிறதால எங்களை வளங்கள் பாதிக்கப்படுது. இந்த வளம் பாதிக்கப்படுறத அரசாங்கம் உடனே தடுத்து நடத்தணும். எங்களுக்கு சொல்லி எதுவான நாங்கள் வெள்ளம் செய்யறதுக்கு எங்களுக்கு காணி இல்லை. ஒன்றும் எங்களுக்கு உயிரிட வச்சு நீர்ப்பு வைக்கிற மைதாங்களை எல்லாரையும்
என்னவும் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை பசுமை இயக்கத்தைச் சேர்ந்த கோபகன் இது தொடர்பாக கூறுகையில்,
தற்பொழுது இந்த அனல் மில் நிலையம் அமைய போகிற பகுதிக்குள் அடங்க இருக்கிற வனப்பகுதி முழுவதற்கும் சொந்தக்காரர்களான இந்த பிரதேசத்தின் மூத்த குடிகளான ஆதி பழங்குடியினர் தங்களது வனப்பகுதியை தங்களுக்கு திரும்ப தர வேண்டும் என்று கேட்கிற போராட்டத்தை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள்
எனவும் தெரிவித்துள்ளார். தங்களது நிலை தொடர்பான மகஜர் ஒன்றினை கிழக்கு மாகாண ஆளுநர் ஊடாக ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கும் வகையில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் குமாரசாமி நாகேஸ்வரனிடம் இவர்கள் கையளித்துள்ளனர்.
ரட்னலிங்கம் வழங்கிய செய்திக்குறிப்பு. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கையில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இம்முறை கணிசமான மலையக பெண்களும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராகி வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வேலை திட்டம் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் செய்தியாளர் உதயகுமார்.
எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் மலையக பெருந்தோட்ட பெண்கள் போட்டியிட தயாராகும் வகையில் அவர்களுக்கு அதற்கான பயிற்சி அளிக்கும் வேலைத்திட்டம் ஒன்று தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தை மையப்படுத்தி செயல்படும் தன்னார்வ தொண்டர் அமைப்பான சமூக அபிவிருத்தி நிறுவனத்தினால் இந்த பயிற்சி வழங்கப்படுகின்றது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெண்களுக்கு 25% இட ஒதுக்கீடு சட்டரீதியாக கிடைக்கின்றது. அதன் மூலம் பெண்கள் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த பயிற்சியின் நோக்கம் என்கின்றார் சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் பி முத்துலிங்கம்.
இந்த மலையக பெண்கள் எதிர்காலத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பங்குபற்றும் பொழுது அவர்கள் இந்த நாட்டின் அரசியல் வரலாற்றை பற்றியும் இந்த நாட்டின் கட்டமைப்பு பற்றியும் இந்த நாட்டின் கட்சிகளை பற்றியும் ஒரு தெளிவான புரிதல் இல்லாவிட்டால் அவர்களுக்கு சுயாதீனமாக செயல்பட முடியாது. வெறுமனே பெண் என்பதற்காக போட்டு அவர்களை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த போட்டியிடுகின்ற பெண்களும் வெறுமனே தன்னுடைய குடும்ப ஆண்கள் அல்லது போனால் தன்னுடைய கட்சி ஆண்கள் சொல்வதன்படி நடக்காமல் தாங்களே சுயாதீனமாக அரசியல் தீர்மானங்களை எடுக்கக்கூடிய வகையிலேதான் இந்த பயிற்சி நெறியை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இந்த பயிற்சியின் போது குழு கலந்துரையாடல் எவ்வாறு நடத்துவது, அதில் எவ்வாறு பேசுவது, ஒரு பொது மேடையில எவ்வாறு பேசுவது, இன்னும் ஒருவருடன் அல்லது ஒரு பேரம் பேசுவதற்கு எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது, அதே நேரத்தில் தங்களுடைய மக்களின் பிரச்சனைகளை எவ்வாறு முன்னெடுப்பது, அதற்கு எந்த பிரச்சனையை மையப்படுத்தி பேசுவது என்பதை பற்றிய பயிற்சிகள் இதில் வழங்கப்படுகின்றது
என்றும் குறிப்பிட்டார் சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் பி முத்துலிங்கம்.
செய்திக்குறிப்பை அளித்தவர் உதயகுமார். இனி தமிழகத்திலிருந்து ஒரு செய்தி. தமிழகத்தில் நடக்கவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 41 தொகுதிகள் எவை என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது தவிர தமிழக தேர்தல் தொடர்பான பிற செய்திகளையும் தொகுத்து தருகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 41 தொகுதிகள் எவை என்பது குறித்தான ஒப்பந்தம் இன்று இறுதி செய்யப்பட்டுள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் EVKS இளங்கோவன் மற்றும் திமுகவின் தலைவர் கருணாநிதி ஆகியோருக்கு இடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தத்தின்படி காங்கிரஸ் கட்சிக்கு திருத்தணி, ராயபுரம், மயிலாப்பூர், நாமக்கல், உதகமண்டலம், மதுரை வடக்கு, திருமங்கலம், ஸ்ரீவைகுண்டம், நாங்குநேரி மற்றும் குளச்சல் உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய 41 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் EVKS இளங்கோவன்,
காங்கிரசுக்குமான தொகுதி பங்கீடு மிக நல்ல முறையில் சுமூகமான முறையில் முடிந்தது. எங்களுக்கு ஒதுக்கிய 41 தொகுதிகள் என்னென்ன என்பதை பற்றி நாங்கள் விவாதித்து ஒரு முடிவெடுத்து இன்றைக்கு நாங்கள் அந்த 41 தொகுதிகளையும் அறிவித்திருக்கின்றோம். நாங்கள் குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் போட்டியிடுகின்றோம். ஒரு மாவட்டத்தை தவிர எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக போட்டியிடுகிறோம். முழு திருப்தியோடு நாங்கள் செல்கிறோம்
என்றார் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் EVKS இளங்கோவன். முன்னதாக திமுக தலைமையிலான கூட்டணியில் இன்று இணைந்துள்ள புதிய தமிழகம் கட்சிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து கூட்டணி ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தானது. இதுவரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 41 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 5 தொகுதிகளும், மற்ற கட்சிகளுக்கு 3 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள சூழலில் இன்று புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 4 தொகுதிகளையும் சேர்த்து இதுவரை மொத்தமாக 58 தொகுதிகளை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் நிலையில் திமுகவிடம் இன்னமும் 176 தொகுதிகள் மட்டுமே மீதம் உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே மக்கள் நல கூட்டணி, தேமுதிக அணியில் தமிழர் முன்னேற்ற படை, தமிழ் புலிகள் கட்சி என மேலும் இரண்டு கட்சிகள் இணைந்திருப்பதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார்.
சென்னையிலிருந்து ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன் அளித்த செய்திக்குறிப்பு. இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தன. எமது இன்றைய நிகழ்ச்சியையும் முந்தைய ஒருவார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். நேயர்கள் தங்கள் கருத்துக்களை ஃபேஸ்புக் மூலமும் ட்விட்டர் மூலமும் தெரிவிக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.